நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படிக்கும் சத்சங்கமாக அமைகின்றது. இப்போது நாங்கள் அடிப்படை கருத்துக்களை ஒரு சிறிதளவு படித்து முடித்து கேள்விகளுக்கு பதில் காணும் விடயத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் பல வகுப்புகளாக. இன்றைய வகுப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு கேள்வி, எங்களுடைய உடல் புறப்புக்களை பற்றி அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த உடலை நாங்கள் உதறி தள்ளியவுடன் இந்த உலகத்தில் அதன் பின் என்ன நடக்கின்றது, அதை பற்றி ஏதாவது தகவல். அதைத்தான் அந்த அன்பர் கேட்டவர் போட்டிருக்கின்றார், தான் சொர்க்கம் இருக்கின்றது நரகம் இருக்கின்றது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அங்கு என்ன நடக்கும் என்பதையும் ஓரளவு அறிந்திருக்கின்றேன் சிறுவயதிலிருந்து. அவற்றை பற்றிய தகவல்கள் ஏதாவது சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய பதில் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நான் சிறிய அளவு தான் பயணித்திருக்கின்றேன் அந்த வகுப்புகளில். இருப்பினும் முதல்தரமாக அறிபவர்களுக்கு சிறு விடயங்களை இன்று அந்த இடத்தில் பார்ப்போம். அதாவது எங்களுடைய பிறப்பின் பின்னால் இந்த உடல் இறப்பு எடுத்த பின் எங்களுடைய ஆன்மா இன்னும் ரெண்டு இடங்களுக்கு சென்று மீண்டும் வந்து இந்த பூலோகத்தில் புறப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆனால் பதிஞானத்தை இந்த உடலிலேயே அடைந்து விட்டோம் என்றால் அதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அப்படி நாங்கள் மேலே சென்று, அதாவது இந்த உடலை விட்டு வெளியே சென்று மீண்டும் இந்த உடலுக்குள், இந்த உடல் என்றால் அதே உடல் அல்ல, இந்த பூலோகத்தில் இருக்கும் உடல்கள் எத்தனை வகை, அவைக்குள் நாங்கள் வருவது வந்து திரும்பவும் போய் திரும்பவும் வந்து இந்த சுழற்சியில் இருக்கின்றோம் என்பதுதான் இந்த உடல் புறப்புகளின் ரகசியம். ஆகவே அதை பற்றி அந்த அன்பர் கேட்டதற்காக சிறிதளவு முயற்சி செய்து சில விடயங்களை பேராசிரியருடைய வகுப்பிலிருந்து பெற்றேன். அவற்றை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது சைவ சித்தாந்தத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விடயம். இதன்படி என்ன நடக்கின்றது? நாங்கள் இறக்கும் போது என்ன செய்கின்றோம் என்றால், எங்களுடைய தூள உடலை இங்கு உதறுகின்றோம். உதறிவிட்டு நுண்ணுடல் என்று சொல்லுவோம், அல்லது சூட்சும உடலுடன் நாங்கள் செல்கின்றோம். சென்று ஒரு குறிக்கப்பட்ட காலத்தின் பின் மீண்டும் ஒரு தூள உடலில் வந்து பிறக்கின்றோம் இந்த பூலோகத்தில். அது யாரினால் நிச்சயிக்கப்படுகின்றது? சைவ சித்தாந்தத்தில் திட்டவட்டமாகவே சொல்லப்படுகின்றது, அது இறை. இறையினால் கொடுக்கப்படுகின்றது அந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை. அந்த உடலை உருவாக்குவது பெற்றோர்கள். அந்த அந்த பிறப்பில் அந்த உடல் உருவாக்கப்படுகின்றது. அவர்களுடைய இன்ப நுகர்ச்சியால். ஆனால் அந்த உடலுக்குள் கொடுக்கும் ஆன்மா என்ன என்பதை நிர்ணயிப்பது இறைவன். அப்படித்தான் நாங்கள் இந்த உடலில் இப்போது இருக்கின்றோம். ஆகவே இந்த உடலுக்குள் வந்தவுடன் நாங்கள் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில், அதாவது இந்த உடலில் இருக்கும் போது எங்களுக்கு நான்கு நிலைகள் வந்து போகின்றன என்று படித்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் நினைவு நிலையில் வாழ்கின்றோம், கனவு நிலைக்கு போகின்றோம், ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகின்றோம், துரியத்துக்கு போகின்றோம், துரியாதீதத்துக்கு போகின்றோம் என்று ஐந்து நிலைகள் உண்டு. இதை அவத்தைகள் என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். நான் இவற்றை விரிவாக இன்றைய கேள்விக்குரிய பதில் கொண்டு போகவில்லை. ஆனால் இந்த ஐந்தும் தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உடலில் இது நடைபெறுகின்றது. இதை கீழால் அவத்தை என்று சொல்லுவோம். இந்த ஐந்து படிமுறைகளையும் மேலால் அவத்தை என்றும் சொல்லுகின்றோம். இன்னொரு முறையில் மத்தியால் அவத்தை என்றும் சொல்லுகின்றோம். இதை பற்றி இன்னொரு வகுப்பில் சிந்திப்போம் விரிவாக. இன்று இந்த அவத்தைகளுக்கு இந்த நான்கு ஐந்து நிலைகள் இருக்கின்றன. அது கீழால் அவத்தைகள் என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் இன்றைய கேள்விக்கு இதை பற்றி சிறிது சிந்திப்பது மிகவும் முக்கியம். அதாவது நாங்கள் நனவு நிலையில் இருக்கும் போது எங்களுடைய 35 கருவிகள், எங்களுடைய உடலில் இருக்கும் 35 கருவிகளும் வேலை செய்கின்றன என்றதை படித்திருக்கின்றோம். இந்த 35 கருவிகளும் என்னவென்றால், உங்களுடைய அறிகருவிகள் 5, செயல்கருவிகள் 5, கண்மேந்திரியங்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த ரெண்டு கருவிகளாலும் செயல்படும் விதங்கள் 5 5 செயல்முறைகள் என்று சொல்லுவோம். ஆகவே 20 வந்துவிட்டது. அதாவது 5 அறிகருவி, அறிகருவியின் செயல்கள் 5, அதே மாதிரி கண்மேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்களின் செயல்கள் 5. அப்போ 5 5 10 10 20, அதைவிட 10 வாயுக்கள், தச வாயுக்கள், அதை சேர்த்தீங்கள் என்றால் 30. அதைவிட 4 அந்தக்கரணங்கள், 34. அத்துடன் எங்களுடைய ஆன்மா 35. இந்த 35 கருவிகளும் எங்களுடைய உடலில் செயல்படுகின்றன. இந்த பூலோகத்தில் நாங்கள் இருக்கும் உடலில் இந்த கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் இந்த 5 நிலைகளையும் எங்களுடைய உடலில் ஒவ்வொரு நாளும் எட்டுகின்றோம். அந்த நிலைகளுக்கு போகும்போது சில சில கருவிகள் செயலிழந்து இறுதியாக ஆன்மா மாத்திரம் நிற்கும் நிலை ஒன்றே ஒன்று தான், துரியாதீதம் என்று சொல்லப்படுகின்றது இறுதி நிலை. அதற்கு முதல் இருக்கும் நிலை துரியம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலையில் ஆன்மாவும் பிராணனும் மாத்திரம்தான் நிற்கின்றது. அதற்கு முதல் நிற்கும் நிலை ஆழ்ந்த உறக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் படித்திருக்கின்றோம் சிறிதளவு. அந்த நிலையில் ஆன்மாவும் பிராணனும் சித்தமும் இருக்கின்றது. அதற்கு மேலான ரெண்டு நிலைகள் தான் கனவும் நனவும். கனவும் கனவு நிலையில் 25 கருவிகள் மாத்திரம் உண்டு, 10 கருவிகள் வேலை செய்வதில்லை. அந்த 10 கருவிகளும் அறிகருவிகளாகிய ஞானேந்திரியங்களும் செயற்கருவிகளாகிய கண்மேந்திரியங்களும் வேலை செய்யாது. ஆனால் 35 கருவிகளும் நனவு நிலையில் வேலை செய்கின்றது. அதுதான் எங்களுடைய இயக்கம் என்று பார்த்திருக்கின்றோம். இதில் என்ன ஒரு விடயம் என்றால், இந்த எந்த நிலைக்கு நீங்கள் போனாலும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நீங்கள் மற்ற நிலைக்கு சென் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது இந்த கருவிகள் செயலிழக்கின்றது, ஏனென்றால் ஓய்வுக்கு வருகின்றது என்று சொல்லுவார் பேராசிரியர். ஆகவே அது செயலிழந்து மீண்டும் ஒவ்வொரு கருவியாராக ஆக்டிவேஷன் ஆகின்றது அந்த நாளில். ஆகவே இந்த செயலிழப்பதும் திரும்ப செயல்படுவதும் இந்த நிலைகள் அந்த கருவிகளுக்கு எங்களுடைய உடலுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக நடைபெறுகின்றது. ஆனால் இந்த நிலைகளில் நாங்கள் எங்கு எங்கு எங்களுடைய நிலைகளை எட்டுகின்றோம் என்பதை நாங்கள் நினைவுக்கு வந்தவுடன் அது எங்களுக்கு தெரியாமல் போய்விடும். அது எங்களுடைய நிலைக்கு தெரிய வராது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது என்ன நடந்தது, நன்றாக நித்திரை கொண்டு எழும்பினோம் என்று சொல்லுவோமே தவிர வேறு தெரியாது. துரியத்தில் இருக்கும் போது என்ன நடந்தது தெரியாது. துரியாதீதத்தில் இருக்கும் போது என்ன நடந்தது தெரியாது. ஏனென்றால் அந்த நிலைகளில் இருக்கும் போது அதை நாங்கள் அறியும் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை. அதுக்கேற்ற மாதிரித்தான் அந்த கருவிகள் வேலை செய்கின்றன. இவ்வளவுதான் இன்று நாங்கள் சிந்திக்கப் போகும் விடயத்தில் இந்த அடிப்படை தெரிய வேண்டும். ஆகவே எங்களுடைய நனவு நிலையில் இருக்கும் போது எல்லா கருவிகளும் செயல்படும் போது நாங்கள் எல்லாவற்றையும் அறிகின்றோம். மற்ற நிலைகளில் இருக்கும் போது அறிய முடியாமல் போகின்றது. அதுபோலத்தான் எங்களுடைய இறப்பின் போது பேராசிரியர் சொல்கின்றார், நாங்கள் இந்த தூள உடலை விட்டு போகும்போது நுண்ணுடலாகிய சூட்ச்ம உடலுடன் வழியால் சென்று எங்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரித்தான் மற்றைய ரெண்டு உடல்களும் கொடுக்கப்படுகின்றது. அதுவும் உடல்தான், அது நாங்கள் இந்த பூலோகத்தில் எடுக்கும் உடல் அல்ல என்று பேராசிரியர் சொல்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கும் உடல் இந்த பூலோகத்தில் எடுக்கும் உடல் அல்ல. ஆகவே இந்த பூலோகத்தில் எங்களுக்கு இப்போது கிடைத்த உடலுக்கு சைவ சித்தாந்தத்தில் பெயர் உண்டு, அது பூதனா சரீரம் என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் எங்களுடைய உடல் இப்போது. ஆனால் நாங்கள் எங்களுடைய வினை காரணமாக நரகத்துக்கு போனோம் என்றால் அங்கு எடுக்கும் உடலை ஜாதனா சரீரம் என்று சொல்வார்கள். நான் பேந்திவற்றை உங்களுக்கு எழுதி அனுப்புகின்றேன். ஜாதனா சரீரம் என்று சொல்வார்கள். அதே போல் சொர்க்கத்துக்கு போகும்போது எங்களுடைய உடல் எங்களுக்கு கிடைக்கும் உடல் பூதாகார சரீரம் என்று சொல்வார்கள். இந்த மூன்று உடலை பற்றியும் தான் சாதகர்கள் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த உடல்களில் என்னென்ன நடக்கின்றது, என்னென்னத்தை அனுபவித்தோம் என்பது மற்ற உடல்களுக்கு நாங்கள் வந்தவுடன் அது எங்களுடைய சித்தத்திலோ அல்லது எங்களுக்கு தெரிய வராது. அதாவது இப்போ நாங்கள் இங்கு இருக்கின்றோம், பழைய பிறப்பிலிருந்து இந்த உடலை எடுக்கும் முதல் இந்த யாதனா சரீரம் பூதாகார சரீரம் சென்றுதான் வந்திருக்கின்றோம் பழைய உடல் பிறப்பிலிருந்து செய்த வினைகளுக்கேற்ப. ஆனால் அங்கே என்ன நடந்தது, எங்களை எண்ணெய்க்குள் வைத்து எரித்தார்களா, துவைத்தார்களா, கழுகில் ஏற்றினார்களா, ஊசிகளை குத்தினார்களா நரகத்தில், ஒன்றுமே எங்களுக்கு தெரிய வராது. ஆனால் நாங்கள் அதை அனுபவித்திருக்கின்றோம், நரகத்தில் எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றது என்பதை பேராசிரியர் கூறுகின்றார். அதேபோல் சொர்க்கத்தில் நாங்கள் இன்பமாக ஒரு சில நாட்களையா வாரங்களையா கழித்திருப்போம் எங்களுடைய வினைப்பின பயன்களுக்கு ஏற்ற மாதிரி. அந்த நேரம் கிடைத்த உடலில் அந்த உடலுக்குரிய பெயர் பூதாகார சரீரம். அந்த சரீரத்திலும் எவ்வளவு இன்பத்தை சுவித்தோம் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஏன் அது தெரியாது என்பதற்காகத்தான் இந்த தூள சரீரத்திலேயே நாங்கள் நிலைமாற்றம் அடையும் போது கனவு நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம் துரியம் துரியாதீதம் என்ற நிலைகளை அடையும் போதே என்ன நடக்குது என்பது எங்களுக்கு தெரியாதது போல இந்த மற்றைய பிறப்புகளில் நாங்கள் எடுக்கும் இந்த உடல்கள் சரீரம் என்று சொல்லலாம், உடல் என்று சொல்லலாம், இந்த உடலில் எங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் அறிய முடியாது. அது உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த உடல்களை எடுக்கும் போது இந்த மூன்று நிலைகளிலும் நரகம் சொர்க்கம் இந்த உலகத்திலும் எடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டு போகின்றோம். இன்னொரு பகுதி எங்களுக்கு இங்கு தெரிய வேண்டும் என்னென்றால், நாங்கள் அது முதல் படைத்த பகுதிதான். அதாவது நாங்கள் இந்த உடல்களை இந்த சரீரங்களை எடுக்கும் போது நாங்கள் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில் என்ன மாதிரி இந்த சரீரங்கள் எங்களுக்கு தரப்படுகின்றதென்று இறைவனால். அதாவது வித்யா தத்துவத்தில் மாயா தத்துவம், வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயையிலிருந்து எங்களுக்கு காரண சரீரம் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதான் முதல் சரீரம் இறைவனால் கொடுக்கப்படுவது. அதன் பின் கஞ்சுக சரீரம் கொடுக்கப்படுகின்றது. அதை புருட நிலை என்று படித்திருக்கின்றோம் வித்யா தத்துவத்தில். அதைத் தொடர்ந்து ஆன்ம தத்துவத்திற்குள் நாங்கள் வரும்போது இந்த ஆன்மாக்கள் அங்கு வைத்து சித்தம் என்ற கருவியினால் வைத்து குணசரீரம் கொடுக்கப்படுகின்றது. அந்த குணசரீரத்தை தொடர்ந்து எங்களுக்கு தூள சரீரம் கொடுக்கப்படுகின்றது. அந்த தூள சரீரம் என்னென்று கொடுக்கப்படுகின்றது? தன்மாத்திரைகள் ஐந்தும் அந்தக்கரணங்களாகிய மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்றும் சேர்ந்து, இந்த எட்டு விடயங்களும் சேர்ந்து எங்களுக்கு தூள சரீரமாக ஆன்ம தத்துவத்தில் கிடைக்கின்றது. இதன் பின் எங்களுக்கு தூள சரீரம் கிடைக்கிற சூட்சும சரீரம் கிடைக்கின்றது. நாம் அதை சொல்லியிருந்தாலும் அது இந்த எட்டிலிருந்தும் கிடைக்கின்றது. அதைத் தொடர்ந்து தூள சரீரம் ஐந்து அறிகருவிகள் செயற்கருவிகள் பஞ்சபூதங்களை வைத்து தூள சரீரம் கிடைக்கப்படுகின்றது என்று பார்த்து விட்டோம். ஆகவே இந்த சரீரங்கள் இந்த உடலில் எங்களுக்கு இந்த சரீரங்கள் கிடைத்திருக்கின்றது. அதேபோல் நாங்கள் இந்த உடலை உதறிவிட்டு சொர்க்கம் நரகம் என்ற இடங்களுக்கு போகும்போது நிச்சயமாக இந்த உடல் எங்களுக்கு அங்கு அல் இல்லை. அங்கு இருக்கும் உடல்களைத்தான் இப்போது சொன்னேன். அது உங்களுக்கு அந்த பெயர்களையும் தந்திருந்தேன். அந்த பெயர்களை நான் பேர்ந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். அதாவது நரகத்தில் இருக்கும் போது யாதனா சரீரமாகவும், சொர்க்கத்திற்கு போகும் போது பூதாகார சரீரமாகவும் அமைகின்றது. ஆகவே நாங்கள் சிறு சிறு வயதிலிருந்து பயந்திருப்போம். எங்களை எண்ணெய்க்குள் போட்டு வதக்கும் போது அல்லது கையில் இவற்றை ஏற்றும் போது, ஊசியை ஏற்றும் போது நரகத்தில் வைத்து அது நினைத்தே பார்க்க முடியாது இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கின்றது என்றால், எங்களுக்கு இங்கு இருக்கும் உடலில் அது நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் உணரும் போதுதான் அது அவ்வளவு பூதாகாரமாக இருக்கின்றது. ஆனால் அந்தந்த இடங்களுக்கு போகும்போது சொர்க்கம் நரகங்களுக்கு அங்கு உடல் கிடைக்கப்படுகின்றது. அந்த உடல் இந்த பூலோகத்தில் கிடைக்கும் உடல் போல அல்ல. அது அந்தந்த இடத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கப்படும் உடல் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆனால் நாங்கள் அவற்றை அனுபவித்தே திரும்ப பூலோகத்தில் வந்து புறப்படுகின்றோம். ஆகவே இந்த சரீரங்கள் எப்படி இந்த ஆன்மாக்களுக்கு இறைவனால் இந்த 36 தத்துவங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அதை இப்போதும் மீளாய்வு செய்தோம். அதே போல் இப்போது நாங்கள் இந்த மற்றைய இடங்களில் எங்களுக்கு கிடைக்கும் விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது, இந்த விடயங்களை சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், இதில் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு எந்த ஆன்மாக்களுக்கும் நான்கு தோற்றங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. நான்கு தோற்றங்கள். அந்த தோற்றங்கள் என்றால் இந்த உடல்கள் அமையும் விதங்கள். இந்த உடல்கள் எதால் ஏற்படுகின்றது என்றால், நான்கு விடயங்கள். ஒன்று வியர்வையால் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இரண்டாவது முட்டையில் இருந்து தோன்றுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது நிலத்திலிருந்து மேல் நோக்கி வளர்வது, அதாவது தாவரங்களை அது குறிக்கின்றது. கிழங்கு வகைகளிலிருந்து வருவது தாவரங்கள், அது மூன்றாவது முறையான உடல் உருவாக்கம். நான்காவது உருவாக்கம் கருப்பையிலிருந்து வருவது, அதுதான் மனிதர்கள் விலங்குகள் ஆகியவை. நான்கு தோற்றங்கள் ஒன்று எங்களுடைய பிறப்புக்கு. அதைவிட ஏழு பிறப்புகள் உண்டு சைவ சித்தாந்த முறைப்படி. ஏழு பிறப்புகள் இந்த ஆன்மாக்களுக்கு உண்டு. அந்த பிறப்புகள் எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்தது. மணிவாசகர் அந்த ஏழு பிறப்பையும் புல்லாய் பூடாய் என்று தொடங்கி பல பிறப்புகளாக பாடியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தொகுப்பாக பார்க்கும்போது ஏழு பிரதான பிறப்புகள் இருக்கின்றது. மணிவாசகர் பாடிய எல்லா பிறப்புகளும் இந்த ஏழு பிறப்புகளுக்குள் ஒவ்வொரு இடத்திலும் அடங்குகின்றன. அவை யாவன என்று சைவ சித்தாந்தம் கொடுக்கின்றது. தாவரங்கள், நீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள். இவையெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புகின்றேன். உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டுமென்றால் இந்த ஏழு பிறப்புகள் இருக்கின்றதென்று அருளாளர்கள் பல பாடல்களில் பல இடங்களில் சொல்லி இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தத்திலும் நான்கு தோற்றங்கள் என்று சொன்னேன். அந்த நான்கு தோற்ற முறையினால் இந்த ஏழு பிறப்புகள் உண்டு. இந்த ஏழு பிறப்புகளுக்குள்ளும் 84 லட்சம் உயிரினங்கள் உடல்கள் எடுக்கின்றன. 84 லட்சம் உடல்கள் உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. உயிரினங்கள் அல்ல, உடல்கள். இந்த 84 லட்சம் உடல்களும் இந்த ஏழு பிறப்புகளில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது சைவ சித்தாந்தம் இந்த தரவுகளை கொடுத்திருக்கின்றது. அதாவது தாவரங்கள் 19 லட்சம் உடல்களை எடுக்கின்றன. அதேபோல் நீர் வாழ்வன 10 லட்சம், ஊர்வன 15 லட்சம், பறவைகள் 10 லட்சம், மிருகங்கள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம். இவற்றை கூட்டினால் 84 லட்சம் வருகின்றது. இதுதான் 84 லட்சம் உடல்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஆகவே இந்த தரவுகள் உங்களுக்கு தந்தது இவை இருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறியப்படுத்துவதற்கு. ஆகவே இவற்றை சொல்வது இந்த 84 லட்ச உடல்களை, இந்த உயிரினங்களின் உடல்களை சொல்வது யோனி என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்தில் யோனி பேதம் அல்லது யோனி என்று சொல்லப்படுகின்றது. இந்த சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இதில் நாங்களும் அடங்குகின்றோம் ஒரு இடத்தில். அதேபோல் இந்த ஏழு பிறப்புகளையும் பார்த்திருக்கின்றோம், நான்கு தோற்றங்களையும் பார்த்திருக்கின்றோம். இதை இந்த ஏழு பிறப்புகளை இன்னொரு சொல்லும் ஒன்று சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றது. இந்த ஏழு பிறப்புகளை அச்சுக்கள் என்று சொல்வார்களாம். அச்சுக்கள், இந்த அச்சுக்கள் என்று சொல்வது என்னத்தை சொல்வது? அது ஒரு சொல் சொல்லு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. அது ஏழு பிறப்புகள் இல்லாட்டி ஏழு அச்சுக்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் எங்களுடைய புறப்படுக்கும் போது என்ன நடக்கின்றது? இந்த யோனி என்று சொல்லப்படும் இந்த 84 லட்சத்திற்குள் நாங்கள் ஏதாவது ஒரு உடலில் அடங்குகின்றோம். அது மனிதராக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், ஊர்வனவாக இருக்கலாம், தேவர்களாக இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த உடல் அமைப்பில் நாங்கள் அடங்குகின்றோம். ஆகவே அந்த யோனிகள் மாறி மாறி பிறக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு பிறப்பிலையும் நாங்கள் எங்களுடைய தூள உடலை உதறியவுடன் அடுத்த உடல் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது இந்த 84 லட்சத்தில் ஒன்று கிடைக்கின்றது. அந்த உடல் அமைப்பு அது எங்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அது எங்களுக்கு ஓரளவு புரியும். நாங்கள் உடல் எடுக்கின்றோம் என்றால் மனிதனாக இருந்து மனிதனாகவே பிறக்கலாம். எங்களுடைய வினை கணக்குகளை பொறுத்தது. அதே நேரம் கீழ்த்தரமாக வாழ்ந்திருந்தால் மனிதனாக இருந்து விலங்காகவும் பிறக்கலாம் என்பதும் எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஆகவே அந்த மனிதனில் இருந்து விலங்காக அல்லது மனிதனில் இருந்து தேவர்களாக அல்லது மனிதனில் இருந்து ஊர்வனவாக வேறு நிலை மாற்றம் அடையும் பிறப்புகளை அச்சு மாற்றம் என்று சைவ சித்தாந்தம் கோருகின்றது. அச்சு மாற்றம் என்றால் இந்த ஏழு வகை பிறப்பில் நாங்கள் எங்கும் பிறக்கலாம். ஆனால் அப்படியான அச்சு மாற்றம் எங்களுடைய ஆன்மாக்கு கிடைப்பது மிகவும் குறைவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு பிறப்பிலிருந்தும் மேல் சென்று கொண்டு இறுதியான பிறப்பை அடைந்து பதிஞானத்தை அடைகின்றோம் அங்குதான் என்பது மணிவாசகருடைய புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராகி முனிவராய் தேவராய் என்று முடிக்கின்றார். ஆகவே இந்த பிறப்பு சுழற்சிகளில் அது பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த பல விடயங்களும் இங்கு இந்த ஏழு முக்கிய பிறப்புகளில் அடங்கி இருக்கின்றது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே நாங்கள் இந்த அச்சு மாற்றம் எங்களுடைய பிறப்பை நாங்கள் ஒழுங்காக ஒழுங்கான வாழ்க்கை முறையில் இந்த அறிவியல் மூலம் மனித பிறப்பில் இருக்கும் நாங்கள் வாழாவிட்டால் எங்களுக்கு அச்சு மாற்றம் உண்டு. அது பின்னோக்கி நடக்கலாம். ஆனால் முறையாக வாழ்ந்தால் அது முன்னோக்கி தேவர்கள் என்ற நிலையை அடைந்து அதுக்கு அடுத்த நிலையில் நாங்கள் பதிஞானம் பெறலாம் என்பது அங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அச்சு மாற்றங்கள், அதாவது பிறப்பு மாறி பிறப்பது, அந்த தொகுதியில் மாறி பிறப்பது என்பது எங்களுடைய வினைக்கணக்குகள். அதே போல யோனி மாற்றம் என்று சொல்வது இந்த 84 லட்சம் உடல்களில் ஏதோ ஒரு உடலை எடுப்பது யதார்த்தம். நிச்சயமாக ஏதோ ஒரு உடல் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பூத உடலை, அதாவது நாங்கள் இந்த பூவுலகில் இருக்கும் உடலை நாங்கள் உதறியவுடன் எங்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுகின்றது. அதில் இந்த சொர்க்கம் நரகம் என்ற இடத்திற்கு போகும் உடல் ஒவ்வொரு பிறப்பில் உங்களுக்கு கிடைக்கும் உடல்களுக்கு இடையில் நடைபெறுகின்றது. அந்த இடத்திற்கு போய்த்தான் நீங்கள் வந்து மற்ற உடலை எடுக்கின்றீர்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிந்த அளவு, சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் மூலம் அறிந்த அளவு இன்று விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அவ்வளவும் காணும் என்று நினைக்கின்றேன். அவருடைய கேள்விக்கு அதை இந்த 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 விடயத்தை சொல்வதற்கு நான் மிகவும் யோசித்தேன். ஏனென்றால் இந்த அளவுக்கு என்னுடைய அறிவுத்திறனும் இன்னும் வளரவில்லை. இருப்பினும் அந்த அன்பர் சைவ சித்தாந்த வகுப்பில் எங்களுடன் இருப்பதால் அவருக்கு அந்த தகவலை, சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுத்த தகவலிலிருந்து இன்று கொடுத்திருக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் அன்புடைய கேள்விக்கு சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்களுடன் மிக சிறந்த விளக்கம் பெறப்பட்டது. அதை நாங்கள் உள்வாங்கினோம். இருப்பினும் அதை மீண்டும் அதை நாங்கள் சிந்தனை செய்து மேலும் தெளிவுபடுவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவனையா, ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அதை அதை இந்த அளவு தொகுத்து கொடுத்ததே மிகவும் அற்புதம் இறைவனையா. இது எல்லோருக்கும் ஒரு புதுமையா புது விடயமாகத்தான் அமைகின்றது. இதை நாங்கள் நாளாந்தன் கேட்ட விடயங்கள் அல்ல. ஆனால் இந்த விடயங்களும் எங்களுக்கு எங்களுடைய அறிவுக்கு சிறிதளவாவது தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் வாழ்வியல் முறை வாழ்வதற்கு இந்த விடயங்களும் தெரிந்திருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்தி உண்மையாக வாழலாம். அதற்கு மேலாக எங்களுடைய சாதனையில் கூட நாங்கள் எந்த நிலைகளை கடக்கின்றோம் என்பதற்கு இந்த முறைகள் சிறிதளவாவது தெரிந்திருக்க வேண்டும் என்றபடியாகத்தான் ஒரு சிறிய முயற்சி செய்து இந்த தகவல்களை இன்றைய சத்சங்கத்தில் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இதை பற்றிய மேலதிக தகவல்கள் மீண்டும் ஏதும் எங்கேயாவது கிடைக்கும் போது உங்களுக்கு அது வந்து சேரும் பாபாஜியின் அருளினால். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா நேற்று இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் உங்களுடைய தகவல்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் ஒரு சிறப்பாக பிறப்பை பத்தி பாபாஜி இதை ஒரு ஊக்கப்படுத்தி அதை நடத்தி காட்டிருக்காரு. இது அவசியமானதுதான். பிறப்பையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. நன்மை தீமை என்பது வாழ்க்கையில எல்லாருக்கும் உள்ளது. தீமையை தெரிஞ்சாதான் நமக்கு நன்மை தெரியும். நன்மையினுடைய விளைவு தெரிஞ்சாதான் தீமை என்னான்னு தெரியும். அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம். இப்ப நீங்க சொன்ன அத்தனை கருத்து சைவ சித்தாந்தத்திலேருந்து கொடுக்கப்பட்ட கருத்து அத்தனையும் உண்மைன்றத பல அருளாளர்கள் வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. அத வந்து பல ரூபத்துல வந்து வடிவச்சிருக்காங்க. சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா அதை மறக்காத வடிவம் கொடுத்திருக்காங்க. அத நம்ம வந்து கூர்ந்து பாக்குறது இல்ல, தெரியறது இல்ல. ஏதோ ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாதுன்றதுக்கு தான், இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். மீதி யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நானும் ரொம்ப ஆண்டு காலம் சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு வந்து இருந்திருக்கேன். ஆனா சில விஷயங்கள் இப்ப நான் சைவ சித்தாந்தம் படிச்ச பிறகுதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில எவ்வளவு பேர் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேரு எவ்வளவு இன்னல இருக்கிறாங்கன்றதையே நான் வந்து இங்க வந்து கொஞ்சம் நுணுக்கமா பார்த்த பிறகுதான் அதை அறிஞ்சேன். அப்ப இந்த விஷயங்கள்லாம் உண்மைதான். இது இந்த மேல கோபுர வாசல்ல இருந்து உள்ள போக்குள்ள ஒரு முனிவர் வந்து அப்படியே உடல உதிரிட்டு குச்சிமா இருப்பார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு சொன்னாங்க சைவ சித்தாந்தத்துல. அந்த நிலையிலே தபஸ் பண்ணிருக்காரு இந்த பிறப்பா இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதுவும் உண்மையானது. அது அந்த கோபுரத்துல வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அத மாதிரி இருக்கிறனால நம்ம இந்த சைவ சித்தாந்தத்துல கொடுக்கக்கூடிய கருத்து சாதாரணமா எதையுமே அவங்க கொடுக்கறது இல்ல, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட், அது உலகளவில் அந்த சப்ஜெக்ட் போய் சேர்ந்திருக்கனால பல இடத்துல கேள்வி பதில் நடந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த சத்சங்கம் நம்ம பிறப்பை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாபாஜி வாய்ப்பை கொடுத்தார். பாபாஜிக்கு நன்றி. சத்சங்கமும் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் அதுக்கு மேலேயான கருத்துக்களை வந்து பாபாஜி கொடுப்பார். இன்னும் சத்சங்கத்து மூலியமா அதிக எல்லாருக்கும் நமக்கு ஒரு அறிவு நிலையை கொடுத்து, தெளிவு நிலையை கொடுத்து, அறிவை காட்டி தெளிவை கொடுக்கணும்ன்றத வேண்டி இந்த சத்சங்கத்துக்கு சிறப்பு வாய்ந்த சத்சங்கம் சான்றா. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் சார். ஓம் கிரிய பாபாஜி நமோம் சிவாய நம. அதை மிகவும் அற்புதமாக தொகுத்திருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல அதன் உள்நோக்கையும் சிறிது விளங்கப்படுத்தியிருக்கின்றீர்கள் பாபாஜி பெரம்பொருள் ஆசியுடன். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம் சிவாய நம.